எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபியுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி 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 ஆண்டவரே. எல்லாரும் வாழ்த்திருந்து ஆண்டவரையும் போர்த்துகிறோம், ஆண்டவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவரையும் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாழ்கின்ற தெய்வம், ஒவ்வொரு மனிதரையும் காப்பாற்றுகின்ற தெய்வம், ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிகாட்டுகின்றவர் நீரே. இந்த இடத்திலே எங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு சேர்த்து எங்கள் வாழ்விலே ஒரு நல்ல வழியை எங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக ஆண்டவர் இயேசுவே எங்களை கூட்டி வந்து சேர்த்திருக்கிறார்கள். அதற்காக மட்டும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுக்க வேண்டுமாய், எங்களோடு நீர் பேச வேண்டுமாய், எங்கள் உள்ளத்தையே தொட வேண்டுமாய், எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் ஆன்மாவை, எங்கள் ஆவியை, எங்கள் வாழ்வியை தொட்டு வைன வழி காட்டியும் மனம் மாற்றியும் புதிய வழியிலே எங்கள் வாழ்க்கையிலே செலுத்த வேண்டுமா? இந்த நேரத்திலே நாங்கள் கூறி வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியிலே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நன்றி இயேசு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். ஒவ்வொரு வாயும் வாய் திறந்து சத்தமாக செல்லட்டும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. போற்றுகிறோம், போற்றுகிறோம் அன்றுவே. உள்ளத்தின் ஆழத்திறங்களை போற்றுகிறோமே, வணங்குகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம் அன்றுவே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, 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 வரியே வாழ்ந்தே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயத்தின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அசிஷ்ட மரியாதையே, சுரேஸ்வரிய மாதாவே, மாறிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். மரியே வாழ்வே. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா?
சந்தோஷமா இருக்கலாம்.
அடுத்த ஒரு சின்ன கேள்வி. எல்லாரும் முழுமையா சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆர் யூ ஹாப்பி? எஸ் ஆர் நோ? எல்லாரும் எஸ் கைதோகம் பார்க்கலாம். பாதி கை கூட மேல போக மாட்டேன். இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மாநாட்டிலே இன்று மிக ஒரு முக்கியமான கருத்தை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். எல்லாரும் முழுமையாக ஆர் யூ ஹாப்பி டு தி ஃபுல், ஆர் யூ ரியலி ஹாப்பி அப்படின்னு கேட்கும் போது கொஞ்சம் கை மேல போகுது, கொஞ்சம் பேர் கீழே இருந்து, கொஞ்சம் பேரு கொஞ்சம் அப்படியே நிற்கிறது. ஆக என்ன, அதுதான் நம்முடைய வாழ்வியலுடைய நிலை. இதை ஒரு சின்ன ஒரு டிராமா போட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி வழியாக பைபிளிலே ஒரு வாசகம் நமக்கு எடுத்துக்காட்டு. பழைய ஏற்பாட்டிலே மிகச்சிறிய ஒரு புத்தகம் என்று சொல்லப்படுவது ஆகாய் இறைவாக்கினர் ஆகமம், த ப்ராஃபெட் ஆகாய். இதை கண்டிப்பா இதை நீங்க பைபிள தேடணும்னா முன்னால போய் கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு வந்தாதான் தெரியும். ஏன்னா அந்த புத்தகம் இருப்பதே 2.5 பக்கங்கள் மட்டுமே. கண்டுபிடிப்பீங்களா? பைபிள் கையில் வச்சிருக்கீங்களா? இல்ல, ஓகே, இருக்கிறவங்க வாசிங்க. ஆகாய் இறைவாக்கினர் ஆகமம் 1:7.
அதலால் இப்பொழுது சேனைகளில் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள், உங்களுக்கு நேர்ந்தவற்றை சிந்தித்து
உங்களுக்கு நேர்ந்தவற்றை சிந்தித்து பாருங்கள். ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கேள்வி வருகிறது என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னீங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் திருப்பி திருப்பி 2 முறை கேட்கிற வரைக்கும் கை மேல போவே இல்லை. ஏன் சந்தோஷமா இருக்கிற மாதிரிதான் தெரியுது, ஆனா உண்மையிலே அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் நிறைவாக இல்லை. அப்படிப்பட்ட சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறேன், விரும்புறேன், ஆனா என்னால முடியல என்ற ஒரு நிலையில் இருக்கின்ற நம்மை பார்த்துதான் ஆண்டவர் இன்று இப்படி சொல்லுகிறார், உங்களுக்கு நேர்ந்தவற்றை சிந்தித்து பாருங்கள்.
நீங்கள் விதைத்ததோ மிகுதி, அறுத்ததோ கொஞ்சம்தான்.
விவசாயத்தை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாம இருக்கிற தமிழ்நாடு அதுவும் இந்த திருச்சி பகுதி ஒரு விவசாய அதிகமாக இருக்கின்ற ஒரு பகுதி. இப்ப நீங்க வந்து நெல் பயிரிடதான வச்சுக்கோ, ஒரு மூட்டை நெல்லை எடுத்துட்டு போய் அதை நாத்து விட்டு வயலடிச்சு அதை கொண்டு வந்து நட்டு மூணு மாசம் நாலு மாசம் அதுக்கு தண்ணி எல்லாம் விட்டு களை எடுத்து உரம் போட்டு விவசாய கடைசி அறுவடை நேரம் வருது. அந்த அறுத்த அரிகளை எடுத்துக்கொண்டு வந்து இப்ப எல்லாம் மிஷின் அடிக்கிறாங்க, அந்த காலத்தில் தரையில போட்டு அடிச்சாங்க. எப்படியோ அடிச்சு எடுத்த பிற்பாடு எவ்வளவு நெல் வந்திருக்குது அப்படின்னா அரை மூட்டை அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த விவசாயம் பரவாயில்லையா? பதில் சொல்லுங்க, பரவாயில்லையா? ஒரு மூட்டை நெல்லை கொண்டு போய் விவசாயம் பண்ணி ஆறு மாசம் அதுக்கு வேலை பண்ணி கடைசியில அறுத்து எடுத்து பார்க்கும்போது அரை மூட்டை நெல் கிடைக்குதுன்னா பரவாயில்லையா? என்ன காரணமா இருக்கும்? தெரிஞ்சதை சொல்லுங்க, என்ன காரணத்தினால அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு அறுவடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? பருவம் சரியில்லாம இருக்கலாம், நோய் வந்திருக்கலாம், தண்ணி சரியில்லை, எப்படியோ ஏதோ ஒரு காரணத்தினால நிலைமை சரியில்லை. நீங்கள் விதைத்ததோ மிகுதி ஆனால் அறுத்ததோ கொஞ்சம்தான், என்ன காரணம் சிந்தியுங்க. அடுத்தது,
நீங்கள் உண்ணுகிறீர்கள் ஆனால் வயிறு நிரம்புவதில்லை.
அன்புக்குரியவர்களே, பசி எடுக்கிறது, எனவே உடனே வீட்டுக்கு போய் அல்லது ஹோட்டலுக்கு போய் எங்கேயோ ஒரு இடத்துல நாம் சாப்பிடுகிறோம். ஒரு பிளேட் நிறைய சோறு போட்டு சாப்பிட்டாச்சு, சரி இன்னும் பசி அடங்கல, சரி இன்னொரு முறை இன்னொரு அதே பிளேட் நிறைய இன்னும் கொஞ்சம் நிறைய சோட்டு சாப்பிட்டாச்சு, அப்போ நிறைஞ்ச மாதிரி தெரியல, மூணாவது நாலாவது அஞ்சாவது அஞ்சு பிளேட்டும் அஞ்சு பிளேட் நிறைய சோறு சாப்பிட்டாச்சு ஆனா இன்னும் பசி எடுத்துட்டே இருக்குது அப்படின்னா இஸ் இட் ஆல் ரைட்? வாய் என்ன காரணமா இருக்கலாம்? ஏதோ ஒரு வியாதி இருக்கலாம். அடுத்ததை பாருங்க, அதே மாதிரி இருக்கு.
நீங்கள் நீர் அருந்துகிறீர்கள் ஆனால் தாகம் தணிவதில்லை.
தாகத்திற்கு நீங்கள் தண்ணீர் அருந்துகின்றீர்கள் ஆனால் தாகம் தணிவதில்லை. இதே அதே முன்னே போன்றதே, வேகமா வந்து தாகத்தோடு வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறோம், தீரல இன்னொரு டம்ளர் குடிக்கிறோம், தீரல சொம்போடு எடுத்து அப்படியே குடிக்கிறோம், அப்பவும் தாகம் எடுத்துட்டே இருக்குது அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்? உடல்நிலை சரியில்லை, சம் ப்ராப்ளம் சம்வேர். இன்னொரு உதாரணம் வருது பாருங்க,
நீங்கள் உடுத்திக் கொள்ளுகிறீர்கள் ஆயினும் குளிர் விட்ட பாடில்லை.
குளிர்காலம் வருகிறது, எனவே உடுத்திக் கொள்ளுகிறோம், ஸ்வெட்டர் போட்டுக்கிறோம், பதுவும் பத்தலன்னா அதுக்கு மேல இன்னொன்னு ஏதாவது போட்டுக்கிறோம், ஓவர் கோட் போட்டுக்கிறோம், சரி வீட்டுல போய் படுக்கிறோம், குளிர் அடிக்குது, ஒரு கம்பளி ரெண்டு கம்பளி மூணு கம்பளி எடுத்து போத்திக்கிறோம், அப்பவும் உடல் வந்து கிடுகிடுன்னு நடுங்கிட்டே இருக்குது, குளிர் எடுத்துட்டே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல்நிலை சரியில்லை, சம்திங் ராங் சம்வேர். அடுத்து வந்து ஒரு உதாரணம் படிக்கிறதுக்கு முன்னாடி நானா சொல்றேன், நீங்க கரெக்டான பதில் சொல்லணும் பாக்கலாம், நல்லா கவனிச்சுக்குவாங்க. ஒருத்தன் தினந்தோறும் வேலைக்கு போறான், வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வரும்போது கூலியை வாங்கிட்டு கொண்டு வந்து வீட்டுல ஒரு பையில வந்து அந்த பணத்தை போட்டு வைக்கிறான். அந்த பையை வேற யாரும் தொடர்றதே கிடையாது. ஆனா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த பையில ஒரு காசு கூட கிடையாது. என்ன ஆயிருக்கும்? இப்ப வாசிங்க,
கூலி வாங்குகிறவனும் வாங்கிய கூலியை பத்தாளான பையிலே போட்டு வைக்கிறான்.
என்ன மாதிரி பையில? கூலி வாங்குகின்றவனும் வாங்குகின்ற கூலியை பொத்தலான பையிலே போட்டு வைக்கிறான். அந்த பொத்தலான பையில எவ்வளவுதான் நம்ம சேர்த்து 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 வச்சாலும் மீதி என்ன இருக்காங்க? ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இப்ப விடை கிடைக்குது பாருங்க. இதுவரைக்கும் சொன்ன அந்த நான்கு உதாரணங்களிலும், நீங்கள் விதைத்ததோ மிகுதி ஆனால் அறுத்ததோ கொஞ்சம்தான், நீங்கள் உண்ணுகின்றீர்கள் ஆனால் பசி தீர்வதில்லை, தாகத்திற்கு தண்ணீர் அருந்துகின்றீர்கள் ஆனால் அந்த தாகம் குறைவதில்லை, குளிருக்கு உடுத்திக் கொள்ளுகின்றீர்கள் ஆனால் குளிர் விட்டப்படவில்லை, காரணம் உங்கள் வாழ்க்கை ஒரு ஓட்டை தொட்டி, உங்களுடைய வாழ்க்கை ஒரு பொத்தலான பை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வெறுமை உணர்வு என்பதை பற்றி நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். வெறுமை உணர்வு, நிறைய உழைக்கிறோம் ஆனால் அடுத்த நாள் பார்க்கும்போது அன்று இரவு நாம் தேங்கும் போது என்ன இருக்கு இன்னைக்கு மீதி? ஒன்னும் கிடையாது, எல்லாமே வெறுமை. மனத்தளவிலே வெறுமை, உடலளவிலே வெறுமை, சமூக உறவுகளிலே வெறுமை, தன்னை சுத்தி பத்து பேர் நின்றுட்டு இருக்காங்க, ஆனா நான் தனியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். காரணம் என்ன? அந்த வெறுமை உணர்வு. இந்த வெறுமை உணர்வு மிகச்சிறப்பாக இளைஞர்களாகிய உங்கள் வாழ்க்கையிலே அடிக்கடி நீங்கள் சந்திக்கின்ற ஒன்று. நீங்கள் ஒன்றை விரும்புகிறீர்கள், அதை பெறுவதற்காக எவ்வளவோ முயற்சி எடுக்கிறீர்கள், ஆனால் அது கிடைப்பதில்லை. மிக நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை நோக்கி போகின்றீர்கள், ஒரு வேலையை தேடி போகின்றீர்கள், ஒரு மனிதன் எனக்கு இதை செய்வான் என்று அவனை நோக்கி போகின்றீர்கள், ஒரு இயக்கம் எனக்கு இந்த ஒரு விடுதலையை கொடுக்கும் என்று சொல்லி அந்த இயக்கத்திலே உறுப்பினராகி நீங்கள் தேடி செல்லுகிறீர்கள். ஆனால் கடைசியில எல்லாமே உங்களை ஏமாற்றி விட்டது போன்ற ஒரு இறுதியிலே மெஞ்சி இருப்பது. மீதி என்னதான் என் கையில இருக்குது? வெறுமை, விரக்தி, விரக்தி நிலை. இந்த நிலையிலே இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தால் நான் என்ன செய்வது? ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி, எனது வாழ்க்கையிலே நான் இந்த விரக்தி நிலையை, இந்த வெறுமை நிலையை சந்தித்த அந்த நேரங்கள் என்ன என்பதை பற்றி வருடம் சிந்தித்து பார்க்கிறீர்களா? உங்களுடைய தனி வாழ்க்கையிலாக அந்த வெறுமையை நீங்கள் அனுபவித்திருக்கலாம், அல்லது பிறரோடு பழகும் போது உயிருக்குயிரா இந்த பழகனா இவ பழகனா, ஆனா கடைசியில ஒண்ணுமே இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சேன், உழைச்சேன், அதனால ஒண்ணுமே செய்ய முடியும், எனக்கு கடைசியில் எனக்கு பலன் கிடைக்கவே இல்லை, நான் எதிர்பார்த்து 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 ஏமாந்து போய்விட்டேனே என்றெல்லாம் நினைக்கிறீர்களா? அத்தகைய சம்பவங்களை இப்போது உங்கள் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். இங்கு நாம் வெறும் ஏதோ ஒரு உரை கேட்க வரவில்லை, நம் வாழ்க்கையை அலசி பார்க்க வந்திருக்கிறோம், வாழ்க்கையை தொட்டு பார்க்க வந்திருக்கிறோம், அந்த வாழ்க்கையினுடைய அந்த வெறுமனைகளை இன்று நாம் குணப்படுத்த வந்திருக்கிறோம், அதிலிருந்து விடுதலை பெற வந்திருக்கிறோம். எனவே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திற்கு சென்று ஒரே ஒரு நிமிடம் அந்த வெறுமை உணர்ச்சிகளில் ஒன்று ரெண்டையாவது இந்த நேரத்திலே உங்கள் கண்முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். எந்தெந்த சூழ்நிலைகளிலே எந்தெந்த நேரத்திலே இத்தகைய வெறுமை நிலையை நான் உணர்ந்து பார்த்தேன்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களால இந்த வெறுமை நிலையை உணர்ந்து பார்க்க முடிந்ததா? இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி, இத்தகைய இந்த வெறுமை நிலைகள் எல்லாருக்கும் இருக்குமா, அல்லது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குமா, என்ன நினைக்கிறீங்க? நல்லவங்களுக்கு கூட இருக்குமா, அல்லது வாழ்க்கையில பிரச்சனைகள், மோசமானவங்க, பாவிங்க அப்படின்னு நினைக்கிறாங்களே, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த நிலைகள் வருமா, அல்லது நாங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நல்லவங்களா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வருமா? வருமா வராதா? இப்ப பாருங்க, உங்களுக்கு முன்னாடி இன்னொரு காட்சியை காட்டுகிறேன். பவுல் அடியார், செயின்ட் பால், மிகச்சிறந்த ஒரு மனிதர், மிக மோசமானவராக இருந்தவர், ஆனால் மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புனிதர்களிலேயே மிக சிறந்தவர், அப்போஸ்தலர்களிலேயே மிக சிறந்த ஒரு அப்போஸ்தலர் என்று பெயர் பெற்ற அந்த புனிதர் பவுலடியாரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரு பவுலடியார், புனித சின்னப்ப, அவருடைய வாழ்க்கையினுடைய ஏறத்தாழ இறுதி கட்டத்திலே, இறுதி கட்டத்திற்கு ஒரு சில ஆண்டுகள் இருக்கின்ற தருணத்திலேதான் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தை அவர் எழுதுகின்றார். அப்படி அவர் எழுதுகின்ற பொழுது தன்னை பற்றி எழுதுகின்ற ஒரு காட்சி, அதை தான் இங்கே நாம் இப்போது வாசிக்கப் போகிறோம். ரோமியருடைய திருமுகம் 7ஆம் அதிகாரத்திலே அவர் தன்னை பற்றி இப்படி சொல்லுகிறார். என்ன? நன்மை செய்கின்ற அந்த விருப்பம் என்னிடத்திலே இல்லாமல் இல்லை. நன்மை செய்கின்ற விருப்பம் என்னிடத்திலே இல்லாமல் இல்லை, ஆனால் அதை செய்யத்தான் முடியவில்லை. 18வது வசனத்திலிருந்து வாசிக்கும்.
சட்டம் ஆவிக்குரியது என்பது நமக்கு தெரிந்ததே, நானோ பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டவன், சீரழிந்த இயல்புள்ளவன். ஏனெனில் நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரிவது,
நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரியவில்லை. கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம பத்தி யாராவது கேட்டாங்கன்னா, நீ யாரியா, நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா நான் ஒண்ணு தெளிவா சொல்லுவோம். நான் ஒரு ப்ரொஃபசர், நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஒரு பிசினஸ் மேன், நான் ஒரு வியாபாரி, நான் இதையெல்லாம் செய்கிறேன் என்று மிக தெளிவாக நம்மை பற்றி ஒரு சுயரூபம், ஒரு ஐடி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணு சொன்னா எல்லாம் கரெக்டா ஃபில்அப் பண்ணுவோம், நம்மளால முடியும். ஆனால் மிகச்சிறந்த மனிதராக கருதப்படுகின்ற பவுலடியார் சொல்லுகிறார், என்ன, நான் செய்வது என்ன என்று எனக்கே தெரியவில்லை. வாட் ஏ பிட்டிஃபுல் சிச்சுவேஷன். வாட் ஏ பாருங்க, இன்னும் அதை விட இன்னும் மோசமா அவர் பத்தி சொல்றாரு பாருங்க.
எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை, எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன்.
பாருங்க எவ்வளவு ஒரு ஃபூலிஷான ஒரு சூழ்நிலை. இதை நான் செய்ய விரும்புறேன் ஆனா செய்ய முடியல, இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா அதையே தான் செய்யறேன் அப்படின்ற போது எவ்வளவு மடத்தனமானவர்கள். ஆனால் பவுலடியார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றுகின்ற பணியாற்றிய அந்த பவுலடியார் தன்னை பற்றி சொல்லுகின்ற வாக்கு மூலம், அவருடைய வாக்கு மூலம் இது, நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை, எதை செய்ய விரும்புகிறேனோ அதை செய்ய முடியவில்லை, எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதையே நான் செய்து கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் சொல்லுகின்ற, அதுவும் ஒரு புனிதன் சொல்லுகின்ற, ஒரு ஆண்டவரால் அப்போஸ்தலர்களே சிறந்தவர் என்று அழைக்கப்பட்டுகின்ற ஒரு பவுலடியார் சொல்லுகின்ற வார்த்தைகளாயுது. ஆனால் இதுதான் அவருடைய வாக்கு மூலம் வாசி.
எனக்கு விருப்பம் இல்லாததையே நான் செய்தால் சட்டம் நல்லது என ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் அவற்றையெல்லாம் செயல்புரிபவன் நான் அல்லேன், என்னுள் குடிகொண்டிருக்கும் பாவம்தான் செயல்புரிகிறது. ஏனெனில் என்னுள், அதாவது வலுவற்ற என் இயல்பில் நன்மை எதுவும் குடிகொண்டதில்லை என எனக்கு தெரியும், நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை.
பாருங்க, இந்த இடத்துல தான் நமக்கும் பவுலடியாருக்கும் மிக மிக பொருத்தமான ஒரு சூழலை நாம் காணுகிறோம். இங்க இருக்கிறவங்கல்ல யார் யாரெல்லாம் கெட்டவங்க கை தூக்குங்க. கேள்வி நல்ல, கேள்வி நல்ல கேட்டுக்கிட்டு கை தூக்கு. நான் ரொம்ப 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 கெட்டவன் அப்படின்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. அத்தனை பேருமா? இது எல்லாம் ஏமாத்து வேலைங்க. இத நம்பறதுக்கு நான் தயாரா கிடையாது. இத நம்பறதுக்கு நான் தயாரா. எத்தனை பேரு உண்மையிலேயே நான் படு மோசம் எதுக்குமே ஆய்க்கல ரொம்ப கெட்டவன் நானு அப்படின்றவங்க யாராவது இருக்கிறோமா? இல்ல. சொன்னதுனால நாலஞ்சு கையும் மேல வருது, அதுவும் கிண்டலுக்காக வருது, அதையும் புரிஞ்சுக்கிறேன். ரைட். அன்புக்குரியவர்களை, எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், all of us, we want to be good, we are good. நான் நல்லவன் அப்படின்ற எண்ணம் இருக்கிறது. நான் கெட்டவன் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே, சும்மா பேச்சுக்கு சொல்லலாம் அல்லது மேலிருந்து வாரியா சொல்லலாம், இந்த கட்ஸ்ல இருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி சொல்றதுக்கு யாருக்குமே வராது. ஆனால் என்ன உண்மை என்று சொன்னால், அதே வசனத்தை திரும்பி வாசிங்க.
நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை.
நன்மை செய்கின்ற விருப்பம், the will to do good. நன்மையை செய்யக்கூடாது என்று நம்ம யாரும் விரும்புவது கிடையாது. இது நன்மை, எனவே நான் இதை செய்ய வேண்டும். ஹார்ட் ஒர்க் நல்லது, ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்வது நல்லது, அதை செய்ய வேண்டும் என்றுதான் எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் அதை செய்யத்தான் முடிவதில்லை. என முதலே சொல்லி வச்சிருக்காங்கல்ல, நினைப்பது ஒன்று நடப்பது வேறொன்று. நன்மை செய்கின்ற விருப்பம் என்னிடத்திலே இல்லாமல் இல்லை, ஆனால் செய்யத்தான் முடிவதில்லை. அதனுடைய நெகட்டிவ் இன்னொரு சென்டென்ஸ் வருது பாருங்க.
நான் விரும்பும் நன்மையே செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேன்.
நான் விரும்பாத தீமைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த தீய பழக்கத்தை செய்யக்கூடாது, இந்த தீய காரியத்தை செய்யக்கூடாது, இந்த தீய வார்த்தைகளை பேசக்கூடாது என்று எனக்கு தெரியும், அதை செய்யவும் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இதுதான் the wretchedness of human condition என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய மிக பரிதாபமான ஒரு நிலை. நன்மை செய்ய விரும்புகிறேன், செய்ய முடியவில்லை. தீமை செய்ய வேண்டாம், விரும்பவில்லை, ஆனால் அதையே நான் கைகள் செய்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த ஒரு நிலை மனிதராகிய நம் எல்லாருக்கும் பொதுவானது. எனவே இதனுடைய கன்க்ளூஷன், முடிவுரையாக பவுலடியார் தன்னை பற்றி சொல்வதை அங்கே பார்க்கிறோம்.
அப்படி நான் எதை விரும்பவில்லையோ அதையே செய்கிறேன் என்றால் அதை செய்பவன் நான் அல்லேன், என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே அதை செய்கிறது என்பது தெளிவு. ஆகவே நான் நன்மை செய்ய விரும்பும் போதெல்லாம் என் கைக்கு எட்டுவது தீமைதான்.
நான் நன்மை செய்ய விரும்பும் போதெல்லாம் என் கைகள் செய்து கொண்டிருப்பது தீமையே. ஒரு மனிதர்ல இந்த டைகாட்டமி என்று சொல்கிறோம் பாருங்கள், நான் விரும்புவது நன்மை ஆனால் செய்வது தீமை.
இத்தகைய ஒரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன், ஏனெனில் என் உள் மனதில் நான் கடவுளின் சட்டத்திற்கு மனமோந்து உட்படுகிறேன், ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன்.
என்னுடைய மனதிலே கடவுளுடைய சித்தத்திற்கு நான் உட்பட்டுகிறேன். ஐ வாண்ட் டு பி குட், ஐ வாண்ட் டு லவ் காட், ஐ வாண்ட் டு கோ டு சர்ச், ஐ வாண்ட் டு லவ் எவ்ரிபடி. ஆனால் இதெல்லாம் எங்கே? விருப்ப அளவிலே. ஆனால் செயலளவிலே பார்க்கும் போது இவற்றுக்கு மாறானவற்றையே நான் செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக பவுலடியார் சொல்கிறார் பாருங்கள், தன்னை பற்றிய ஒரு சுய அறிக்கையாக.
என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்க்கும், எதிர்த்து போராடுகிறது. என் உறுப்புகளில் இருக்கும் பாவ சட்டத்திற்கு என்னை சிறைப்படுத்துகிறது. ஆழ்துயரில்
மூழ்கியுள்ள மனிதன் நான்.
சாவு
ஆங்கிலத்தில் படிச்சீங்கன்னா, அதே வேறு டிரான்ஸ்லேஷன்ல படிச்சீங்கன்னா, இதற்கு முன்னால இருந்த பழைய தமிழ் மொழிபெயர்ப்பில் சபிக்கப்பட்ட மனிதன் நான் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை கேட்கறதுக்கே ஒரு மாறு. மிகப்பெரிய புனிதராகிய அந்த பவுலடியார் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறார்? சபிக்கப்பட்ட மனிதன் நான், ரெச்சட் மீ. இதுதான் ஒரு மனிதன் அடையக்கூடிய ஒரு நிலை. யாரெல்லாம் இந்த நிலைக்கு வர முடியும்? நல்லவர்கள் கூட என்று நாம் முதலே சொன்னோம். இங்கே ஒரு நல்ல மனிதரை அப்படி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக உயிரையே கொடுக்க முன்வந்தவர், கொடுத்தவர். அத்தகைய ஒரு மனிதர் தன் வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்திலே, அவருடைய சாவுக்கு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற ஒரு சூழலிலே இப்படி ஒரு நிலை தன்னை அவர் உணர்ந்து பார்க்கிறார். ரெச்சட் மீ, சபிக்கப்பட்டவன் நான். அப்ப என்ன பண்றது? ஏதாவது வழி இருக்கிறதா? நல்லதை செய்ய விரும்புகிறேன் ஆனால் செய்ய முடியவில்லை. தீமையை, எந்த தீமையை நான் செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதே தீமையை நான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறேன். எனவே என்ன செய்வது? நான் சபிக்கப்பட்டவன். அன்புக்குரியவர்களே, இத்தகைய பவுலடியாரை போன்ற இந்த ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்கு நாம் எப்போதாவது நம் வாழ்க்கையிலே, நமது வாழ்க்கையின் அனுபவங்களிலே வந்திருக்கிறோமா என்று மீண்டும் ஒருமுறை கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையை அலசி பாருங்கள். நீங்கள் செய்யக்கூடாது என்று நினைத்த காரியங்களையே திரும்பி திரும்பி செய்த நேரங்கள், எந்த நன்மையை விரும்பி செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை செய்ய முடியாமல் தவித்த அந்த நேரங்கள், எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடைசியாக எனக்கு இருப்பதெல்லாம் என்னுடைய இயலாமை, நல்லவங்களாதான் வாழணும்னு நினைக்கிற முடியல, சில கெட்ட பழக்கங்கள் விட்டுறணும் அல்லது வேண்டாம் என்று நினைக்கிறேன் முடியல, சில தீய நண்பர்களை ஒதுக்கணும்னு நினைக்கிறேன் முடியல, இப்படி ஏதாவது ஒரு ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவம் இருக்கு. சபிக்கப்பட்ட மனிதன் நான், என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல, நான் என்ன செய்வது? ஐ ஆம் யூஸ்லெஸ், ஐ ஆம் பேட், என்னால நான் எதுக்குமே லாய்க்கில்ல என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்த அந்த நேரங்களை எல்லாம் ஒரு நிமிடம் இப்போது நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போது அதே வசனத்துக்கு திரும்ப செல்கிறோம். எல்லாரும் அந்த பவுலடியாரை போன்ற ஒரு சாக்கடையிலே நின்று, சபிக்கப்பட்ட மனிதன் நான், என்னால் நன்மை செய்ய முடியவில்லை, தீமை செய்யாமல் இருக்க முடியவில்லை என்ற அந்த நேரத்திலே பவுலடியார் கதறுகின்றார். டெஸ்பரேட்லி ஹீ ஷவுட்ஸ், என்ன என்று சொல்லுகிறார்?
ஆழ்துயரில் மூழ்கியுள்ள மனிதன்,
ஆழ்துயரில் மூழ்கியுள்ள சபிக்கப்பட்ட மனிதன் நான்.
சாவின் பிடியிலுள்ள இந்த உடலில் நின்று என்னை விடுவிப்பவர் யார்?
சாவினுடைய பிடியிலிருந்து, சாவுக்கு என்னை இட்டுச் செல்லுகின்ற, தற்கொலை முயற்சிக்கு என்னை இட்டுச் செல்லுகின்ற, வாழ்க்கையினுடைய இறுதி நிலைகளுக்கு என்னை இட்டுச் செல்லுகின்ற, வாழ்க்கையினை வாழ்வதற்கு பிரயோஜனம் இல்லை, ஏன் நான் சாகக்கூடாது, ஏன் நான் ஓடிப்போகக்கூடாது, ஏன் நான் இந்த இடத்தை விட்டு, இந்த சூழ்நிலையை விட்டு, இந்த வேலையை விட்டு, இந்த படிப்பை விட்டு, இந்த குடும்பத்தை விட்டு, இந்த நண்பர்களை விட்டு நான் ஏன் ஓடிப்போகக்கூடாது என்றெல்லாம் நான் நினைத்த அந்த நேரத்திலே இந்த பிடிகளிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடியவர் யார், யார் எனக்கு விடுதலை தர முடியும் என்று பவுலடியார் கதறினார். இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கையரே, இந்த ஒரு கூக்குரல் நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலிருந்தும் பல நேரங்களில் எழும்பிக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். ஒருவேளை அதே வார்த்தைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பல்வேறு வடிவங்களிலே யார் எனக்கு உதவி செய்ய முடியும், எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று நாம் பல நேரங்களிலே கூக்குரல் இடுகிறோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த கூக்குரல் இடுவதோடு நாம் நிறுத்திக் கொள்கிறோம். நானும் எவ்வளவோ கடவுள்கிட்ட வேண்டி பார்த்தேன், எத்தனையோ பேர்கிட்ட கவுன்சிலிங் போனேன், எத்தனையோ பேர்கிட்ட நான் ஆலோசனைகளை பெற்றேன், எனக்கு வழியே கிடையாது. என்னுடைய இந்த ஆழ்துயர் நிலையிலிருந்து, என்னுடைய இந்த இயலாமை நிலையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க யாரும் இல்லை என்று சொல்லி நாம் அப்படியே நின்று விடுகிறோம். ஆனால் பவுலடியார் இந்த பிரச்சனைக்கு ஒரு விடையை கண்டுபிடித்தார். அதே வாசிங்க, ஆழ்துயரில்
மூழ்கியுள்ள மனிதன் நான், சாவின் பிடியிலுள்ள இந்த உடலில் நின்று என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளுக்கு நன்றி.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா.
இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த பவுலடியார் நான் உங்கள் முன்னால் நிறுத்தியது ஒரு மிக முக்கியமான காரணத்திற்காக. இன்று நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே யாருமே தன்னை ஒரு பாவியாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. எத்தனை பேர் நீங்க மோசமானவங்க கை தூக்குன்னு சொன்னோடனே நிறைய பேர் தூக்குனீங்க, ஆனா அது எந்த உணர்வோடு என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எல்லாருமே நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம், ஐ ஆம் ஆல் ரைட், நான் நல்லவன். ஏன்பா அந்த மாதிரி தப்பு பண்ண, இல்லையா நான் ஒன்னும் பண்ணல, அவன் தான் ஏதோ சொன்னா அப்படி நடந்து போச்சு. யாருமே நம்ம தவறை ஏற்றுக்கொள்வதற்கு விரும்புவதும் கிடையாது, தவற தயாராகவும் கிடையாது. அதற்கு பின்னால் வருகின்ற விளைவுகளை சந்திப்பதற்கு நாம் ஏற்படுமையும் நமக்கு கிடையாது. ஆனால் எல்லாரும் சொல்வது என்ன, ஐ ஆம் ஆல் ரைட். ஒரு மனிதன் தன்னை பற்றி நன்றாக உணர்வது தவறு கிடையாது, ஆனால் அதே சமயத்திலே நான் நன்றாகவே இருக்கிறேன் என்று ஒரு மனிதன் தன்னை பற்றி கருதுவது தவறு. ஏனென்றால் நமக்கு முன்னால் நான் இப்போது நிறுத்திய அந்த பவுலடியார் நல்லவர், வல்லவர், ஆற்றல் மிகுந்தவர், புனிதமானவர், உலகத்திலே மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் விட அதிகமான நாடுகளுக்கு சென்றவர், அதிகமான பேரை மனம் திருப்பியவர், அதிகமாக பயணம் செய்தவர், அதிகமாக பாடுபட்டவர், இத்தகைய ஒரு பெரிய மனிதர் கடைசியாக தன்னை பற்றி சொன்னது என்ன, சபிக்கப்பட்ட மனிதன் நான், நல்லது செய்ய நினைக்கிறேன் முடியல, தீயதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்யாம என்னால் இருக்க முடியல, ஐயோ பரிதாபம் என்று தன்னையே நொந்து கொள்ளுகிற ஒரு மனிதர். இந்த மனிதர் தான் புனிதனாவதற்கு தகுதி பெறுகிறவர், புனிதனாவதற்கு லாய்க்கான ஒரே ஒரு ஆள் இந்த ஒரு மனநிலை கொண்டவர் தான். ஏனென்றால் அருள்பர் எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் 8வது வசனம், 1 யோவான் 1:8,
நம்மிடம் பாவம் இல்லை என்போமானால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம், உண்மை என்பது நம்மிடம் இல்லை.
நம்மிடம் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம், பாவத்தை ஏற்று மன்னிப்பு கேட்டால் பரமன் இயேசு ஏற்றுக் கொள்வார். இந்த வார்த்தைகளை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்மிடம் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். இதை மட்டும் பாடுங்க. நம்மிடம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். எல்லா வாய்களும் எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். இதை மட்டும், நம்மிடம் பாவம் இல்லை என்போமானா நம்மை நாமே மாற்றிக்கொள்கிறோ. இது உண்மையா பையா? உண்மையா இல்லையா? உண்மை. என்ன உண்மை? என்ன உண்மை? ரோமியர் கழுதி திருமுகம் 3:10 ரோமியர் கழுதி திருமுகம் 3:10 என்ன உண்மை? நீங்க பதில் சொன்னீங்களே அதே வாக்கியங்கள். நேர்மையானவர்கள் ஒருவருமே இல்லை. காரணம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? பாவிகளாகவே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கையரே, இந்த ஒன்றை மட்டும் நாம் எப்போதும் உறுதியாக மனதிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்மிடம் பாவம் இல்லை என்று சொல்வதற்கு நமக்கு யாருக்கும் தகுதி இல்லை. எனக்கு தகுதி இல்லை, உங்களுக்கு தகுதி இல்லை, இங்க இருக்கின்ற எந்த ஒரு பெரிய மனிதருக்கும் தகுதி கிடையாது. காரணம் All have sinned. எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள். எரேமியா ஆகமம் 2 இதே ஒரு வசனத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆடுகளைப் போல எல்லாரும் கால் தவறி நடந்தோம், ஒவ்வொருவரும் தங்கள் கால் போன போக்கிலே போனோம் என்று சொல். எனவே பாவம் என்பது, குற்றம் என்பது, தவறு என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வடிவத்திலே, ஏதோ ஒரு நிலையிலே இருக்கத்தான் செய்கிறார். அதனால நம்மிடம் பாவம் இல்லை, நான் நீதிமான், நான் நல்லவன், நான் பாவம் செய்யாதவன், நான் எப்போதும் நல்லதுதான் செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால் நம்மையே நாம் சேர்ந்து சொல்லுங்களேன், நம்மையே நாம்
நம்மிடம் பாவம் இல்லை என்போம் ஆனால் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்கிறோ.
திரும்ப,
நம்மிடம் பாவம் இல்லை என்போமானா நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்கிறோ.
எனவே அன்புக்குரியவர்களே, நம்மிடத்திலே பாவம் இல்லை, நான் நல்லவன் என்று சொல்லிக்கொண்டு உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. நான் நல்லவன், நான் பாவம் செய்யவில்லை, நான் ஒரு பாவி அல்ல என்று சொல்லிக்கொண்டு உன்னை படைத்த, உன்னை பராமரிக்கிற, உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிற, உன்னை காத்துக் கொண்டிருக்கிற உன் கடவுளை நீ ஏமாற்றாதே. நான் நல்லவன், நான் பாவம் செய்வதில்லை என்று சொல்லி உன்னை சுற்றி இருக்கிற, உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உன் அயலானை நீ ஏமாற்றாதே. கடைசியாக, நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டு உன்னையே நீ ஏமாற்றிக் கொண்டிருக்காதே.
நம்மிடம் பாவம் இல்லை என்போமானா நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்கிறோம். பாவத்தை ஏற்று பறிக்கையிட்டால் பரமன் இயேசு காத்துக்கொள்வார். நம்மிடம் பாவம் இல்லை என்போமானா நம்மை நாமே மாற்றிக்கொள்கிறோம்.
எனவே இந்த முதல் பகுதியினுடைய நிறைவு, நாம் எல்லாரும் பாவிகள், அதுக்காக நாம் எல்லோரும் பெரிய பாவங்கள் செய்திருக்கிறோம் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் எல்லாரும் பவுலடியாரை போல நான் நன்மை செய்ய விரும்பியும் அதை செய்ய முடியவில்லை என்றால், தீமையை நான் செய்யக்கூடாது என்று நினைத்தும் அதே தீமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால், சம்திங் ராங் சம்வேர் இன் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையில ஏதோ எங்கோ ஒரு குறை ஏற்பட்டு விட்டது, அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கை ஒரு பொத்தலான பை. பார்த்தா நல்லதா இருக்கு, ஆனா அந்த பொத்தல் கண்ணுக்கு தெரிவதில்லை. காசு போட்ட விற்பாடுதான் தெரியுது, அது அங்க நிக்க மாட்டேங்க, எங்கேயோ விழுந்து போகுது. என்னுடைய வாழ்க்கை ஒரு ஓட்டை தொட்டி, அழகாக கட்டப்பட்டிருக்கிறது, அருமையாக பூசப்பட்டிருக்கிறது, அருமையாக வண்ணம் தீட்டப்பட்டிருக்கிறது, எல்லா விதமான பைப்புகளும் பொருத்தப்பட்ட தொட்டி, ஆனால் தண்ணீர் மட்டும் அதிலே தேங்கி நிற்பதில்லை, தண்ணீர் போடி விடுகிறது. ஒரு ஓட்டை தொட்டி. இந்த உணர்வை நாம் பெற்றோம் என்று சொன்னால்தான் அடுத்த நிலைக்கு, ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, பொருளாதார வாழ்க்கையிலும் சரி, அல்லது சமூக வாழ்விலும் சரி, மற்றவர்களோடு நாம் கொண்டிருக்கிற உறவு வாழ்க்கையிலும் சரி, அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் ஒரு படி எடுத்து முன்னால் வைக்க முடியும். நான் பாவியேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவியேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஒருத்தர் திடீர்னு வந்து துப்பாக்கி எடுத்துட்டு உங்களை ஷூட் பண்றதுக்கு நின்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ஓடுவோம். ஓடுறதுக்கு வழியே கிடையாது, எல்லாம் அடைச்சு போச்சு. என்ன பண்ணுவீங்க? முதல்ல தான் சொன்னீங்க, ஒரு சில கைது ஓக்கிடும். ஐயோ அப்பா என்ன விட்டு நான் கும்பிடுறேன், உனக்கு நானு சரணாகதி. அனைவரும் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி பிடித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னால் சரணாகதி அடைவோமா? எல்லாரும் இந்த வேடிக்கைக்காக செய்யாம உணர்ந்து இதை செய்வீர்களா? நான் பாவியேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. அதே நான் பாவியேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. திரும்பவும் திரும்பவும் அதே நான் பாவியேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. திரும்பவும் அதே நான் பாவியேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி உங்களுக்கு சொந்த வார்த்தைகளிலே, நான் பாவி ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும், நீர் என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு நிமிடம் ஜெபியுங்களேன். உங்களை வாய் திறந்து ஜெபியுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க என்று கேட்கவே வேண்டாம். கண்களை மூடிக்கொண்டு உங்கள் கரங்களை மட்டும் உயர்த்தி ஆண்டவரே நான் பாவி, எல்லாரும் சத்தமாக, நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே, என்னுடைய இளம் வயதிலே நான் எதோ நான் செய்து விட்டேன் ஆண்டவரே, என்னுடைய பேச்சுகளிலே, என்னுடைய நடைமுறைகளிலே, என்னுடைய கடமைகளை செய்ய தவறிய அந்த சமயங்களிலே, நான் படிக்காமல் இருந்த நேரங்களிலே, தேவையில்லாமல் ஊர் சுற்றிய நேரங்களிலே, சில கெட்ட பழக்க வழக்கங்களை நான் எனக்கு தேர்ந்து கொண்டு பழகிக் கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், தெரிந்தோ தெரியாமலே செய்து விட்டேன், வேண்டுமென்று செய்து விட்டேன், பிறரால் தவறான வழிகாட்டுதலில் நான் ஈடுபட்டு செய்து விட்டேன். ஆண்டவரே நான் பாவி, சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே நான் தவறு செய்தேன், ஆண்டவரே நான் தவறு செய்தேன், என்னை மன்னியும், எனக்கு வழிகாட்டும், எனக்கு நல்வழிப்படுத்தும், என் வாழ்க்கையை மீட்டும், எனக்கு விடுதலை கொடும், எனக்கு குணம் அளித்தலை கொடும். ஆண்டவரே நான் பாவி, எல்லாரும் சொல்லுங்கள். ஆண்டவரே நான் பாவி, நான் பாவியேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவியேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. இயேசுவை கூப்பிட்டு கேட்போம், அப்பா தந்தையே, அப்பா தந்தையே, நான் பாவி, என் வாழ்வை மாற்றும். இயேசுவே மீட்பர், இயேசுவே என் வாழ்வை மாற்றும். தூய ஆவியானவரே எனக்கு விடுதலை கொடும், தூய ஆவியானவரே எனக்கு மறுவாழ்வை கொடும், என்னை மன்னியும், எனக்கு வழிகாட்டும். எல்லாரும் ஜெபியுங்கள், ஒரு நிமிடம் ஜெபியுங்கள். உங்கள் உள்ளத்தை ஆண்டவரிடத்தில் எழுப்பி ஜெபியுங்கள், உங்கள் உணர்ச்சிகளை எழுப்பி ஜெபியுங்கள். திரு தந்தை மகன் தூய ஆவியாரிடத்திலே உங்கள் குரல் எழும்பட்டும், எழும்பட்டும், எழும்பட்டும். ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்மிடம் பாவம் இல்லை என்று சொல்வோம் என்றால் நம்மை நாம் ஏமாற்றுகிறோம், கடவுளை ஏமாற்றுகிறோம், மனிதரை ஏமாற்றுகிறோம். ஏமாற்ற வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். ஏற்றுக்கொள் போதும், ஏற்றுக்கொள் போதும், ஏற்றுக்கொள். நான் பாவியேசுவே, என் வாழ்வை மாற்றுமே.
நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே.
அல்லேலூயா,
அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா.
இப்படியாக பவுலடியாரை போன்று நாம் பரிதாபத்துக்குரியவர்கள், குற்றம் செய்கிறவர்கள், பாவியானவர்கள் என்று ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிற அடுத்த கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும்? பவுலடியார் அதைத்தான் கேட்டார். சபிக்கப்பட்ட மனிதன் நான், எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கடவுளுக்கு நன்றி என்று சொன்னவர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்?
நான் என்ன செய்ய வேண்டும் வாழ்வு பெற? நான் என்ன செய்ய வேண்டும்?
நாமும் கேட்போமா? ஒரு ஜெபமாக இதை செய்வோம். ஆண்டவரே, தந்தையே, இயேசுவே, ஆவியானவரே, நான் குற்றம் செய்கிறவன், பாவத்தில் இருக்கிறவன் என்பதை ஏற்றுக்கொண்டேன். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் சேர்ந்து,
நான் என்ன செய்ய வேண்டும் வாழ்வு பெற? நான் என்ன செய்ய வேண்டும்?
பாடுங்க.
நான் என்ன செய்ய வேண்டும் வாழ்வு பெற? நான் என்ன செய்ய வேண்டும்?
இப்படித்தான் யாரோ ஒருத்தர் கேட்டாங்க. யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல, புதிய ஏற்பாட்டில், சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு புளூரல்ல கேட்டாங்க. யாரு? பணக்கார வாலிபன். மார்க்கன செய்தி 10ஆம் அதிகாரம். மார்க்கன செய்தியில அந்த பணக்கார வாலிபன் அப்படின்ற அந்த பகுதியில அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும்? ஏசவனை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டார். அட போயா, போய் கட்டளைகள்லாம் கடைபிடிக்கு போப்போ. அவன் சொன்ன, அதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். நான் நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ள, முழுமையான வாழ்வை பெற்றுக்கொள்ள, நிலைத்து இருக்கிற வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்துல மார்க்கன செய்தியில ஒரு அழகான ஒரு வாக்கியம் வருகிறது. அன்புக்குரியவர்களே, என்ன வாக்கியம் தெரியுமா? அவன் இளைஞன், அப்கோர்ஸ் பணக்காரன். இயேசு அவனை உற்று நோக்கி அன்பு செய்தார். பழைய மொழிபெயர்ப்புல, புதிய மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, இயேசு அவனை அன்பொழுக பார்த்தார் என்று அங்கே குறிப்பிடுகிறது. அன்பான இளம் உள்ளங்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு இன்று, இந்த சிறப்பாக இந்த திருப்பலியின் நேரத்தில் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பொழுக உற்று நோக்கி உங்களை அன்பு செய்கிறார். அந்த நேரத்தில் ஏன் காரணம் அப்படின்னா, இந்த கேள்வி நீங்க கேட்டதுனால. அவன் முதல்ல கேட்கும் போது இயேசுவும் கேஷுவலா தான் பதில், நான் என்ன பண்ணணும்? அதை போய் அதை போய் செய். ஆண்டவரே, நான் இதெல்லாம் செஞ்சிட்டானா எனக்கு போதலன்னு தெரியுது, நான் என்ன இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போதுதான் இயேசு அந்த பதிலை அவனுக்கு சொல்வதற்கு முன்னால உற்று நோக்கினார். அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு பகுதிக்கு வருவோம். திருத்தூதர் பணி, அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரத்தில் பெந்தகோஸ்து நிகழ்ச்சி நடக்கும். தீனாக்கு வடிவத்திலே தூய ஆவியை பெற்றுக்கொண்ட அந்த சீடர்கள் எல்லாம் கீழே இறங்கி வருகிறார்கள். வந்து மக்களுக்கு போதிக்கிறார்கள். அந்த போதனை இதுவரைக்கும் எந்த மக்களுக்காக, எந்த யூதர்களுக்காக பயந்து கொண்டு மாடி அறையிலே கதவு ஜனையெல்லாம் பூட்டி வச்சுட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதே மக்களை நகரத்திற்குள் வந்து பொது இடத்திலே நின்று, நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள், கடவுளோ அவரை உயிர்த்தெழச் செய்தார், அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்னு ராயப்பர் போதனை பண்ணார். அந்த போதனையை கேட்ட அந்த மக்கள், அந்த மக்கள் அவர்களை உள்ள ஒரு, அங்கே ஒரு வாக்கியம் வருகிறது, உள்ளம் குத்துண்டவர்களாய், நீங்கள் ஆண்டவர் இயேசுவை கொலை செய்தீர்கள் என்று கேட்டவுடனே சொன்னவுடனே அவர்கள் உள்ளம் குத்துண்டவர்களாய் என்ன செய்ய என்ன கேட்டாங்க அவர்கிட்ட என்ன கேட்டாங்க ஐயன் மீர் பாருங்க அழகான ஒரு தமிழ் வார்த்தை ஐயன் மீர் சகோதரர்களே நாங்கள் இப்போது என்ன செய்வேன் நாங்கள் இயேசுவை நாங்களும் எங்களுடைய சபையை சேர்ந்தவர்களும் இனத்தை சேர்ந்தவர்களும் இயேசுவை கொலை செய்து விட்டோம் உண்மைதான் We have done it. Now tell us what to do. நாங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் அப்போது ராயப்பர் அவர்களை பார்த்து மூன்று காரியங்களை செய்ய சொல்லி கூறுகிறார் என்னென்ன நீங்கள் மனம் மாறுங்கள் உங்கள் பாவங்களின் மன்னிப்பு பெறுவதற்காக ஞானஸ்தானம் பெறுங்கள் திருமுழுக்கு பெறுங்கள் அப்போது தூய ஆவியாம் திருக்கொடையை பெற்றுக் கொள்வீர்கள் மூன்று காரியங்களை செய்ய சொல்லுகிறார் மனம் திரும்புங்கள் இயேசுவின் பெயரால் ஞானஸ்தானம் பெறுங்கள் அதன் விளைவாக தூய ஆவியை பெறுங்கள் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாநாட்டிலும் இங்கிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இளம் உள்ளங்களை பார்த்து உருவாகிக் கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்து இன்று ஆவியானவர் கூறுவது ஆண்டவர் கூறுவது இதுதான் மனம் திரும்புங்கள் ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்றுவிட்டீர்கள் இப்போது மனம் திரும்புங்கள் தூய ஆவியாம் திருக்கொடையை பெற்றுக் கொள்வீர்கள் திருப்பணிக்கு போவதற்கு முன்னால் இந்த மனம் திரும்புங்கள் என்ற ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் மூன்று நிமிடங்கள் சிந்தித்து நாம் முடிக்க முயற்சி செய்கிறேன் ஹாலேலூயா ஹாலேலூயா ஒரு முறை நான் குருவாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற காலத்திலே ஒரு பங்கிலே மறைக்கல்வி வகுப்பு நடந்து கொண்டிருந்தது புதனன்மை உறுதி பூசலுக்காக பிள்ளைகள் தயாரிக்கப்பட்டார் அந்த நிகழ்ச்சி வருவதற்கு இரண்டு நாட்கள் இருக்கும்போது அவர்களை சந்தித்து மறைக்கல்வி எப்படி படிச்சிருக்காங்க தயாரா இருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக அந்த வகுப்பிலே போய் மாணவர்களை பார்த்து கேட்டேன் பிள்ளைகளே நீங்க புதனன்மை வாங்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா எல்லாரும் சொன்னாங்க எஸ் ஃபாதர் சரி புதனன்மை வாங்க இயேசுவை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களே எப்படி அந்த கேள்வி கேட்டவுடனே ஒரு மாதிரி எல்லாம் முழிச்சு நான்காம் வகுப்பு படிக்கின்ற ஒரு குழந்தை ஒரு பிள்ளை எழுந்திருச்சு சொன்னான் ஃபாதர் நான் மனம் திரும்பிட்டேன் அதனால புதனன்மை வாங்கறதுக்கு நான் தயார் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இவ்வளவு பேர் 70 பேர் இருந்த அந்த கூட்டத்தில் ஒரு பெண் எழுந்திருச்சு நான் மனம் திரும்பிட்டேன் அப்ப உடனே அதை திரும்ப கேட்டு என்னமா மனம் திரும்பிட்டேன்னு சொல்றியே எனக்கு ஒன்னும் புரியல விளக்கமா சொல்லு அப்படின்னு சொல்லிச்சன் அப்போது அந்த குழந்தை சொன்ன அந்த பதில் மிக அழகான ஒரு டெபினிஷன் ஆஃப் கன்வர்ட்ஸ் அந்த குழந்தை எந்த விதமான தங்கு தடையின்றி உடனே சொன்னால் ஃபாதர் இதுவரைக்கும் நான் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தேன் இப்போது அதை விட்டுவிட்டு இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் பாருங்க ஒரு டெபினிஷன் மனம் திரும்புதல் என்றால் என்ன அந்த குழந்தையினுடைய பதில் இதுவரைக்கு நான் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தேன் இப்போது அதை அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் நீங்கெல்லாம் படிக்கிறவங்க நிறைய பேர் அதனால ஒரு பள்ளிக்கூட மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் மனம் திரும்புதல் என்பது ஒரு அபவுட் டேர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா அந்த மாஸ் ட்ரில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்களே ரைட் டேர்ன் லெப்ட் டேர்ன் அபவுட் டேர்ன் என்று சொன்ன உடனே எந்த திசையிலே நாம் நின்று கொண்டிருந்தோமோ அதற்கு அப்படியே ஒரு 180 டிகிரி எதிரான ஒரு திசையிலே நாம் திரும்பி விடுகிறோம் அதுதான் மனமானது பாவத்தை நோக்கி அந்த குழந்தையை நான் அதோட விடல என்னம்மா பாவத்தை நோக்கி இயேசுவை நோக்கின்னு சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலே கொஞ்சம் விளக்கமா சொல்லு என்று சொல்லி திரும்பவும் அந்த குழந்தை இடத்துல கேட்டேன் எந்த தங்கு தடையின்றி உடனே அவள் பதில் சொன்னாள் ஃபாதர் என்னுடைய பள்ளிக்கூடத்திலே நாங்கள் ஒரு 4-5 மாணவிகள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு எங்களுக்கு பிடிக்காத 2-3 மாணவிகளை ஒவ்வொரு இடைவேளை நேரத்திலும் நாங்கள் கிண்டல் செய்வோம் அவ டிரெஸ் பத்தி கிண்டல் பண்ணுவோம் பொட்டு வச்சுக்கிறத பத்தி கிண்டல் பண்ணுவோம், நடக்கிறத பத்தி கிண்டல் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் அந்த ரெண்டு குழந்தைகளை நாங்கள் அழ வைப்போம். நாங்கெல்லாம் கிண்டல் பண்றதை பார்த்து அவங்க அழுவாங்க, அவங்க அழுத போது நாங்கெல்லாம் கைதட்டி சிரிப்போம். இது எங்களுடைய தினந்தோற வாழ்க்கையாக வாடிக்கையாக இருந்தது. ஆனால் இந்த மறைக்கல்வி காலத்திலே எங்களுக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுத்த வேதியர், அடுத்தவர்களை துன்புறுத்துவது பாவம். ஏனென்றால் யோவான், நான் முதல்ல படித்த அதே அதிகாரம் யோவான் முதல் திருமுகத்திலே 4:1 திரும்ப திரும்ப வருகிறது. உன்னுடைய சகோதரனுக்கு நீ எதிராக ஒரு வார்த்தை சொன்னால் அது பாவம். அவனை முட்டாள் என்று சொன்னால் உனக்கு நரக தண்டனை. அவனை மதிகட்டவனை என்று சொன்னால் திருச்சங்கத்தினுடைய தீர்ப்பு உனக்கு கிடைக்கும் என்றெல்லாம் வருகிறார். அதையெல்லாம் அவர் எங்களுக்கு சொன்னார். உன்னோடு இருக்கின்ற சகோதரர்களை சகோதரிகளை துன்புறுத்துவது பாவம் என்று எடுத்து காட்டினார். நாங்கள் கடந்த 2 வாரங்களாக இந்த தீய செயலை செய்வதை விட்டுவிட்டோம். அதற்கு பதிலாக யாரை நாங்கள் கிண்டல் செய்து கொண்டிருந்தோமோ அதே தோழி பிள்ளைகளை இப்போது நாங்கள் எங்கள் கூட்டத்திற்குள் சேர்ந்து கொண்டு ஒவ்வொரு இடைவேளை நேரத்திலும் பாருங்க, எந்தெந்த இடைவேளையிலேயே அந்த பிள்ளைகளை நாங்கள் கிண்டல் செய்து அழவைத்தோமோ அதே இடைவேளை நேரத்தில் எங்கள் பள்ளிக்கூட காம்பவுண்ட்ல இருக்கிற ஒரு மாதா சுரூபத்துக்கு முன்னால போய் 3 அருளின மரியாதை சொல்லிட்டு நாங்கள் திரும்பி வரோம். இதுதான் அவள் சொன்ன மனமாற்றம். மனமாற்றத்தை பத்தி அழகான உரைகள் நிகழ்த்தலாம். பைபிள் இருந்து 100-200 மேல் உங்களுக்கு மேற்கோள் சொல்லலாம். ஆனால் மனமாற்றம் என்பது இதுதான். இதுவரைக்கும் அடுத்தவங்களை கிண்டல் பண்றது, அவங்க அழுத பார்த்து நான் சந்தோஷப்படுறது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது. ஆனால் இப்போது அதை அப்படியே விட்டுவிட்டு என் பார்வையை நான் இயேசுவிடத்திலே திருப்புகிறேன். இப்போது இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, இளம் உள்ளங்களே, இந்த ஒரு அனுபவம், ஒரு அபவுட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யர் லைஃப் நம் ஒவ்வொருவருக்கும் நிகழ்ந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பவுலடியாரை போல ஐயோ பாவம், ஐயோ பாவம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். எனவேதான் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டோம், நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னால் மனம் திரும்பு. அப்படின்னா என்ன? அதற்காகத்தான் இப்போது விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் இதுவரைக்கும் கேட்ட இந்த செய்திகளை உள்ளத்தில் இருத்துவோமா? நம்மிடம் பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். பாவத்தை ஏற்று திரும்பி வந்தால் இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்ளும் போது அவரிடத்திலே நாம் கேட்கிறோம், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் நமக்கு சொல்லுகின்ற பதில், மனம் திரும்பு, ரிப்பென், கன்வெர்ட் யுவர் செல்ஃப். எப்படி ஆண்டவரே நான் மனம் திரும்ப வேண்டும்? இதுவரைக்கும் என்னென்ன திசையில நீ தவறான திசைகளில் போய்கொண்டிருந்தாயோ அதை அப்படியே விட்டுவிட்டு உன் பாதையை இயேசுவினிடத்தில் திருப்பு, நற்செய்தியின் வழியில் திருப்பு, அந்த பாதையிலே நட. அதுதான் ஆண்டவரிடம் விரும்புவது. ஹலிலூயா, ஹலிலூயா. அனைவரும் எழுந்து நின்று எல்லாரும் கைகளை உயர்த்தி இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட இந்த செய்தியிலே ஏதாவது ஒரு வாக்கியம், ஒரு வார்த்தை உங்களை தொட்டிருக்கும் என்றால் அதை மட்டும் இப்போது 10 முறை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். மனம் திரும்பு என்ற வார்த்தையாக இருந்தால் அதை சொல்லுங்கள். அல்லது நம்மிடம் பாவம் இல்லை என்போம் என்று எந்த வார்த்தை உங்களை தொட்டதாக இருந்ததோ அதை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஹாலிலூயா, 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 ஹாலிலூயா. நீங்கள் ஹாலிலூயா சொல்ல வேண்டாம், அந்த வார்த்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருங்கள். நான் சொல்வதை யாரும் கவனிக்க வேண்டாம். ஆனால் உங்களுக்காக நான் ஜெபிக்கிற நேரத்தில் அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருங்கள். இந்த செய்தியின் போது உங்கள் உள்ளத்திலே தொட்ட அந்த வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். மனதிற்குள் மட்டும் சொல்ல வேண்டாம், சத்தமாக சொல்லுங்கள். சத்தமாக சொல்வது உங்கள் உள்ளத்திலே ஆழ பதியும். ஹாலிலூயா, 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 ஹாலிலூயா. நன்றி, 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 நன்றி இயேசுவே. இவர்களுடைய உள்ளத்தை நீர் தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இவர்களுக்கு நீர் ஜீசஸ். ஹாலிலூயா, 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 ஹாலிலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஜீசஸ், Praise the Lord. Praise the Lord. Thank you, Lord. Hallelujah.